எனக்கு ரொம்ப முக்கியமாக யாவருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டாரு. வரலாற்றில் நமக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இருக்க வேண்டும். வரலாற்றில் தான் வாழ்க்கையே இருக்கிறது. நேற்று நடந்தது இன்று நமக்கு தெரிய வேண்டும். இப்ப இந்த வகையில பார்க்கும்போது திருவிக்கு அவர்கள் ஒரு பெரும் தலைவர். அவருடைய வாழ்நாள் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எடுத்து அந்த நாளை பூரா உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுத்து அது எப்படி நடந்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஒரு கேட்கிறவர்களுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கு நல்ல தருணம் இது. இப்போ நான் எடுத்த நாள் வந்து இந்திய நாட்டினுடைய பொன்னாள்னு சொல்லுகிற April 6, 1919 ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளை வந்து திருவிக்க தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகள்ல எழுதியிருக்கிறார். அந்த நாள் தான் எப்படி செலவழிச்சேன்னு எழுதியிருக்கிறவர். அதை நான் அனுபவிச்சேன், அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அந்த நாளுடைய முக்கியம் என்னன்னாக்க மகாத்மா காந்தி அது சத்தியாகிரக நாள் என்று அறிவித்து விட்டார். ஒரு ரவுலட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல. கோர்ட்டு கொண்டு போகாம யாரையும் நாங்கள் ஜெயிலில் போட முடியும் அப்படின்னு அந்த சட்டத்தை எதிர்த்து காந்தி மகாத்மா April 6 இன்னைக்கு நாம் சத்தியாகிரகம் செய்வோம் என்று சொல்லிவிட்டார். காந்தி ரொம்ப பிஸ்னஸ் லைக், ரொம்ப எல்லாம் கனெக்டாக கணக்கு பார்த்து போய் செய்வார். அந்த ஆக்ட் சட்டமானதுக்கு முன்னாலேயே இந்த தேதியை அவர் அனுப்பிச்சுட்டார். இது சட்டமானால் இத்தனாம் தேதி என்று நமது சத்தியாகிரகம்னு சொல்லிவிட்டார். நாடு பூராக பிரயாணம் செய்து அங்கங்கு சத்திய பிரமாணம் ஆகி கொண்டார். அந்த நாள் சத்தியாகிரக நாளாக இந்தியா நாடு பூரா கொண்டாடப்பட்டது. அப்போ இந்தியன் நேஷன் கூட ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியன் நேஷன் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு நாடு இல்லை. 1919 சமஸ்தானங்கள் நிறைய இருந்தது. நைஜாம், பரோடா, காஷ்மீர் அந்த மாதிரி பல ராஜ்யங்கள், உத்தரப்பிரதேசுக்கும் தமிழ்நாடுக்கும் அவ்வளவு சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இந்தியன்கிற உணர்ச்சி அவ்வளவு டெவலப் ஆகாத சமயத்தில் கூட ஒரு நாடு பூரா ஒரு தனி மருந்தன் இந்த மாதிரி ஒரு நாளை கொண்டாட வைத்தார்னா அது மகாத்மா காந்தியினுடைய உரிமையை நன்றாக உணர்த்துகிறது. இந்த சத்திய பிரமாணத்தில் கையெழுத்து போட்டது திருவிக ஒருவர். அவருக்கு வந்து ராயப்பேட்டை தொழிலாளர் பகுதிகள் தான் மெட்ராஸில் பீட். இந்த செலிப்ரேஷன்ஸுக்கு இந்த நாளை ஆங்கிலத்தில் போட்ட வார்த்தை வந்து பெனன்ஸ் செலிப்ரேஷன் சாக்ரிஃபைஸ் நோன்பு நாள். ஒரு நோன்பு தானே, பிறகு ஒரு திருவிழா, ஒரு தியாக நாள். எல்லாரும் அவங்களால என்னென்ன தன்னுடைய குடும்பம் தன்னுடைய படிப்பு கல்வி தொழில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானே சேர்ந்து நாட்டுப்பற்றோட உழைக்கிறாங்க. அந்த நாள் காலையில 4 மணிக்கு தொடங்குறது. இதற்கு முதல் நாள் ஒரே பிஸி, எல்லாரும் அங்கங்க போஸ்டர்ஸ் ஒட்டி இங்கங்க ஃப்ளையர்ஸ் எல்லாம் பண்ணி. ஒரு மானிட்டரிங் கமிட்டி வந்து காந்தி இதுலேயும் ரொம்ப கரெக்டு, மானிட்டரிங் கமிட்டிலாம் கூட போட்டிருந்தார். ராஜாஜி, திருவிகா, கேவி ரங்கசாமி அங்கர்னு ஒருத்தர், இவங்க 3 பேரும் ஒரு மானிட்டரிங் கமிட்டி. நீங்கள் பெரம்பூரில் போனாக்க அங்கே வந்து கொஞ்சம் அமைதியின்மை, லேபர் ஏரியா இல்லையா, அங்கே அமைதிக்கு வேணும்னு அங்கே வந்து அவங்களோட பேசுறது ஒரு சொற்பொழிவு இதெல்லாம் வந்து கப்பலோட்டிய தமிழன் வேவு சிதம்பரம் பிள்ளை பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் பெரிய பேச்சாளர், பெரிய சொற்பொழிவாளர். அவர் ரொம்ப அவருடைய நாட்டை பற்று உலகமே அறிந்தது. அவரை பேச்சுக்கு கட்டுப்படாத கூட்டத்தை திருவிக்க அவர்கள் பேசி கட்டுப்படுத்துறாரு. இதுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் வசிஷ்டதையும் பிரஹலாதனையும் ஜீசஸ் கிரைஸ்டையும் அப்புறையும் கொண்டு வந்து ஒரு லேபர் கான்ஸ்டிடியூன்ஸில் பேசி நாம் சட்டத்தை மீறுவோம் ஆனால் சமாதானமாக இருப்போம்னு இவர் சொன்னார்னா அவங்க எப்படி புரிந்து கொண்டார்கள்ங்கிறது ஒரு கேள்விக்குறி. இல்லைன்னு சொல்லலை, இது எனக்கே புரியல. இதுக்கு வந்து பல நாள் பிறகு கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கிடைச்சது. அவர் சொல்றாரு, தொழிலாளர் மீட்டிங்கில் வந்து விவிக்கு வந்து பேசினா அவங்களுக்கு புரியணுங்கிறது தேவையில்லை, இவர் வார்த்தைகள் அவர் காதலுக்கு காதலை பட்டாலே போதும்னார். அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இனிவே ஆகட்டும், இந்த சத்யாகிரக டே ஆரம்பித்ததே ரொம்ப ஒரு பகுதி பிறந்ததுமே ஒரு பஜன கோஷ்டி சுதந்திர கீதங்களை பாடிக்கிட்டு ஹார்மோனியம் வாசிட்டு ராயப்பேட்டை ரோட்டில் வந்து எல்லாரும் தேசபக்தன் ஆஃபீஸுக்கு வந்து சேர்றாங்க. இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. தொல்காப்பியத்திலேயே இந்த காலையில் இந்த எழுந்திருக்கிறத பற்றி ஒரு சொல்லியிருக்கிறது, துயிலடை நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் தூங்கி எழுந்தும்போது ஒரு இசையை பாடி எழுப்பாங்களாம். பிறகு 8வது 9வது நூற்றாண்டுகளில் மாணிக்க வாசகர் பெரியாழ்வார் இவங்கள காலத்தில் இது இறைவன் மேலே திரும்பியது திருப்பள்ளி எழுச்சின்னு பிள்ளைத்தமிழ்ங்கிற தவ இலக்கியமே அதில் தான் வந்தது. அந்த திருப்பள்ளி எழுச்சியாக நம் வாய்நாளில் மகாகவி பாரதியார் வந்து பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சின்னு எழுதின பாடியிருக்காரு. அந்த மாதிரி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியினுடன் எல்லாரும் தேசபக்த ஆஃபீஸுக்கு வந்து சேர்றாங்க, ஒரு 10 பேர் 20 பேர். பிறகு நூற்றுக்கணக்கில் கூட்டம் சேர்ந்து போகுது. அங்கிருந்து எல்லாரும் குகானந்த நிலையம்னு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இதில் இந்த குகானந்த நிலையம் வந்து ஸ்ரீ பாலசுப்ரமணிய பக்தஜன சபான்னு 1902 கிட்டத்தட்ட 25 வயசு கூட ஆகலை விவேக ஆரம்பித்த சபை, ஒரு சைவ திருச்சபை கூட நடந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்து அகஸ்மாத்தாக வந்து சேர்றது மகாகவி பாரதியார். நீங்க வந்து கொஞ்சம் அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு நம்ம வந்து நம்மளை கொண்டு வந்து பார்க்கணும். அந்த இடத்துல இளம்பொருள் லேவல் நாம வந்து நம்மளையே அங்க கொண்டு போய் வச்சு கொண்டால்தான் புரியும். மகாகவி பாரதியாரை வந்து திருவிகா வந்து ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாரு. அவர் முருகா முருகா என்ற ஒரு பாட்டு பாடுறாரு. இப்போ
அது விடுதலை பாட்டு மாதிரியான ஒரு
அது முருகா முருகான பாடினார், அவ்வளவுதான் இருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு அதற்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் பாடியது முருகனை பத்தி, இறந்தது பாலசுப்ரமணிய சபா. ஆனால் அங்கிருந்தவர்கள் எல்லா கண்களிலும் நீர் துளிர்த்தது. இதை சொல்லும் போதோ இதை படிக்கும் போதோ நான் வந்து இந்த வாழ்க்கை குறிப்பிட இதை பாடிச்சு நான் அனுபவித்து நான் எழுதும் போதும் இன் கண்ணிலும் நீர் துளித்தது என்பதை நான் சிறந்த மனதுடன் ஒப்புக்கொள்கிறேன். நீங்க பாருங்களேம்மா, ஒரு மகாகவி பாரதியார் வந்து ஒரு இடத்துல இப்படி ஒரு பாடியிருக்கார், அந்த சமயத்தில் இவங்க இருந்திருக்காங்கிற அந்த ஒரு குறிப்பினையே நினைத்தாலே ஒரு சிலிர்ப்பா இருக்கிறது இல்லையா? சரி சரி, இது இது ஒரு சம்பவம். காலையில 5, 6, 7 மணிக்குள்ள முடிஞ்சு போச்சுது. வெளியில வந்து பார்த்தா கூட்டம் சேருது, நூற்றுக்கணக்காக இருந்தவங்க இப்போ 1000 கணக்காக ஆகிப்போச்சு. பெரம்பூர்லேருந்து தொழிலாளர்கள் கூட்டங்கள் நிறைய வந்து சேர்ந்து ஒரு தெருவே கூட்டமாக இருக்கிறது. அப்போ மூடி இருந்த கடையெல்லாம் திறந்து அண்டா அண்டாவா ஜலம் நிரப்பி அதில் வெல்லம் உப்பு இதெல்லாம் போட்டு பானகம் பண்ணி இவங்களுடைய தாகத்துக்காக தாகசாந்திக்கு தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க. இந்த கடைக்காரர்கள் மேல ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு கோபம் வரும் இல்லைங்களே. இந்த மகாத்மா காந்தியை நீங்க பானகம் கொடுன்னு சொல்லல, இதுல நான் மெயினா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னாங்க, தி ஹோல் பீப்புள் ஆர் மூவிங் ஆஸ் எ கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். பஜனை பண்ணிட்டு வருவாங்களும் சரி, லேபரும் சரி, கடைக்காரர்களும் சரி, யாருமே ஒருமித்த மனதுடன் அங்கு இயங்கினார்கள். அந்த ஒருமித்த மனதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு இன்று இருந்தால் நம் நிலைமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்று நாமே கற்பனை செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு கூட்டம் எல்லாமே ஒரு இப்போ திருவிழாக போச்சு. முதல்ல காலையில் ஒரு நோன்பாக ஆரம்பித்து இருந்தது, இப்போ திருவிழாவாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே பீச்சில் அங்கே போன உடனே ராயப்பேட்டையிலிருந்து எலியஸ் பீச்சு போனோம்னாங்க, அங்கே திலகர் கட்டம் இருக்குது, திலகர் மைதானம் இருக்குது. அங்கே அங்கே வந்து பப்ளிக் மீட்டிங் நடக்குது, எல்லாரும் பேசுகிறாங்க. பிரீதிகர் சொல்கிறார், என்னுடைய குரலினுடைய வளம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதாவது நல்ல குரல், லவுட் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, அப்போ மைக்கெலாம் கிடையாது, ஒரு வீராதேசமாக பேச்சுக்கள் அன்று. இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னாக்க, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியதெல்லாம் யார்? தொழிலாளர்கள் கூட்டம் வந்திருக்கிறது, ஆயிரக்கணக்கில் இருக்குது பீச்சில் வந்து, எல்லாருக்கும் உணர்ச்சி பெருக்கு இருக்கு. இதை கட்டுப்படுத்தியது யார் என்று நாம் கேட்டால், முதலாளி வேறு சொன்னார், அந்த பிரகலாதன் வசிஷ்டர் அப்பர் ஜீசன் தான் நாம் சொல்லணும். ஏனென்றால் கூட்டம் கூட்டத்தை தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டது. இதெல்லாம் என்னென்ன படிக்கிற இன்னி கூட பாருங்களேன், பாம்பேயில் எவ்வளோ இதாக இருக்கு, எவ்வளோ வன்முறைகள்லாம் நடக்கிறது. பட் இந்த கூட்டம் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டது. அந்த மீட்டிங்கில் நிச்சயமாக அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பலமான சேஷியம் இருந்தது. ஏன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசினார், நாட்டுப்பற்று அதிகமாக இருந்தது, ஆங்கிலேய எதிர்ப்பு வந்து வரல கூர்மையாக இருந்தது. இருந்தும் திருக்கு அவர்களே ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்யவில்லை. இதில் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருதுங்க, இந்த தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, திருக்கு கைது செய்யவே இல்லை. ஆக்சுவலி வாழ்க்கையில் கடைசி நிலைமை வீட்டில் வந்து காவலில் வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது, அதுவும் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சுதந்திரம் வந்த பிறகு. அது போகட்டும். இப்போ நான் இந்த நாள் இவ்வளவு தூரம் நான் விவரமாக சொல்ல நினைத்தன காரணம் என்னன்னாக்க, இப்போ நமக்கே ஒரு மெசேஜ்னு வச்சுப்போமே, கலெக்டிவ் கான்சியஸ், ஒருமித்த மனம், நமக்குள்ள விவாதங்களே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு இதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கிறது. நிஜமாக நடந்த நிகழ்ச்சி தானே, நிகழ்வு தானே.
ஆமா, அப்படி
அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம்.
சிந்தனையோட இருக்கிற போது சாதிக்க முடியும் அப்படிங்கிற
மாதிரி, எல்லாரும் சேர்ந்து முடியும். ஒரு ஒரு தனி மனிதன் மட்டும் தேவையில்லை, ஒரு சமூகமே, ஒரு சமுதாயமே, ஒரு கூட்டமே, ஒரு குழுவே ஒருமித்த மனதுடன் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லைன்னா பாருங்களேன், ஒரு கடைக்காரங்க, தொழிலாளர்கள், பாடுறவங்க எல்லாரும், அது இந்த நாளை வந்து அவருடைய வாழ்நாளில் அவரே நோட் பண்ணி எழுதினதுனால இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்களேன், வரலாற்றுலேயே பாருங்களேன், ஒரு நாடு பூரா ஒரு இந்த மாதிரி ஒரு எழுச்சி இருக்கிறத பற்றி நாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இது ஒரு வரலாற்றுலேயே ரொம்ப சிறந்த செய்தி அல்லவோ. நமது சந்ததி எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டாமா?
நிச்சயமா.